ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17-19. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அடிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலி வேளையில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு உரிய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியும் ஆட்சியும் கொடுக்கிறது. இதை நான் மீண்டும் மீண்டுமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் வாசகம், நற்செய்தி வாசகம், முதல் வாசகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதிகள் பிடிக்கும், பைபிளே பிடிக்கும் நமக்கு. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பகுதி அல்ல, இதுவும் ஒரு பகுதி என்னென்னா, எலியா கர்மேல் மலையில் அந்த கடவுளுக்காக போராடுகிற அந்த போராட்டம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான அந்த டிஸ்கிரிப்ஷன், அவர் வந்து எலி நகையாடுறது, அந்த தெய்வத்தை நம்பி நிற்கிறவங்களை, இது ரொம்ப ஒரு அருமையான பகுதி. நீங்கள் டைம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். காட்சியை வந்து வாசகமாக வாசித்தாங்க, நிறைய பேர் கேட்டோமா இல்லை தூங்கிட்டோமான்னு தெரியல, என்னமோ வாசிக்கிறாங்க வாசிக்கிட்டு அப்படின்னு பயபக்தியாக நம்ம கண்ணை மூடிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் வார்த்தைகள் உள்ளே இறங்குச்சா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அது சுருக்கமாக சொல்கிறேன். கர்மேல் மலையில் 450 பொய் வாக்கினர் நிற்கிறான். எலியா ஒரே ஒரு ஆள் தனியாக நிற்கிறார். இவர் யாவே தெய்வனுக்கு நிற்கிறாரு, அவன்லாம் பாகால் தெய்வத்துக்கு நிற்கிறான். அவன் பாகால் தெய்வத்துக்கு நிற்கிறான்னு சொல்கிறத விட ஜெசபேல் அரசி கொன்று போடுவான். அவள் தான் பாகால் தெய்வத்தினுடைய ஏஜெண்ட்டு, அதனால் கொன்னுடுவான்னு பயந்துக்கிட்டு நின்றவன் தான் பாதி பேராக இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அவர் சொல்கிறாரு, நீ பீடம் ஒன்று அமைச்சு ஒரு காளையை வெட்டி வச்சு அதில் என்ன செய், நீ நெருப்பு வைக்கப்படாது, நீ உன் கடவுளை கூப்பிடு, அந்த கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் வந்து அவர் நெருப்பை வச்சு அந்த பலி எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர் பாருங்கள், அவர் ஒன்று ஒன்று அவங்க கத்தி கத்த ஆரம்பிக்கிறாங்க, பாகால் பாகால் பாகால்னு தெய்வம் வரலை, நெருப்பு வரலை. அப்போ தான் அவர் சொல்லுவார், சத்தமாக கத்து அவன் எங்கேயாவது டூர் போயிருப்பான், நீ இன்னும் நல்லா சவுண்டாக கூப்பிடு, ஒருவேளை ஒதுக்குப்புறத்துக்கு போயிருப்பான். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒதுக்குப்புறம் என்றால் தெரியாது, அதனால் பிள்ளைகளோட அம்மா அப்பா என்னென்று சொல்லி விளங்க பண்ணுங்கோ. பிள்ளைகளெல்லாம் கேளுக்கும், அப்பா அப்பா அம்மாட்ட கேட்டு ஒதுக்குப்புறம் என்ன என்னென்னு கேட்டு சொல்லுவோம், நான் சொல்லப்படாது இங்கேருந்து. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடவுள், அதாவது எவ்வளோ தூரம் அவர் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்தாருன்னா, அவர் எவ்வளோ தூரம் அவர் தைரியமாக பேசுகிறார். கடைசி வரைக்கும் வரலை தெய்வம், சாயந்தரம் வரைக்கும். அப்போ இவர் என்ன செய்கிறார், சாயந்தரத்துக்கு மேலே மாலை பலி செலுத்தும் நேரம் பார்த்தீங்களா, அப்போ அந்த நேரத்தை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த மாலை பலி செலுத்தும் நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், பலிகள் எடுத்து வச்சு உடனே கூப்பிடல கடவுளை, தண்ணி ஊற்றுறா அப்படிங்கிறார். விரவலாம் நனைஞ்சு போகுது, நெருப்பு பற்ற வச்சாலும் அது எரியாது. அன்றைக்கி ஒரு புயல் அடிச்சிச்சு, அந்த புயல் அடிக்கிற நேரத்தில் ஒரு தென்னை மரம் எரியிறத நான் நியூஸில் பார்த்தேன், அதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு புயலினுடைய வேகம் மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, நெருப்புக்கு ஒரு வல்லமை பாருங்கள். அப்போது அவ்வளவு தண்ணி ஊற்றி அதை நொப்பிடி நிரப்பி அது ஆறு போல் ஓடிச்சான் அந்த தண்ணி. அப்போது அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறாரு, கையை உயர்த்தி அவருடைய தெய்வத்தினுடைய, நம்முடைய யாவே தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், எலியனுடைய ஜெபம் கேட்டு வாங்கன்னு கூப்பிடுறார் பாருங்க. சொன்ன மாத்திரமே நெருப்பு வந்து அந்த பலியை சட்டாரண்டி எரித்து அந்த பலியை அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூவி அழைத்து ஆண்டவருக்கு முன்பாக சரணாகதி அடைந்தார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான சம்பவம் இன்றைக்கும் கடவுள் நிகழ்த்த தயாராக இருக்கிறார். இதெல்லாம் நடந்த உண்மைகள் பைபிளில் இருக்குது, நாம் நம்பணும். இப்போது இந்த எலியாவை விட்டுருவோம், இந்த எலியா இறைவாக்கினரை விட்டுருவோம், அவர் கடவுளுடைய மனுஷன். இந்த 450 பேரும் ஏன் அங்கே போய் நின்னா? பயம், பயம். எங்கே இந்த அரசி கொண்டுடுவாளோ அப்படின்னு. இன்றைக்கி பயம்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. இப்போ நாங்கள் பிரசங்கம் கொடுக்குறோம், இங்கேருந்து கொடுக்குறோம், கொடுத்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆண்டவரை தேடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் ஆல்பட்டு சாமியை தேடி வராங்க. ஆல்பட்டு சாமி சிவம் பண்ணுனா சரியாயிடும், அது தவறு. நீ ஆல்பட்டுக்கிட்டையும் வரக்கூடாது, ஆரோக்கிய சாமிக்கிட்டையும் போகக்கூடாது, அந்தோணி சாமிக்கிட்டையும் போகக்கூடாது, அங்கே இருக்கிற அலங்கார மெரிக்கிட்டையும் போகக்கூடாது, இங்கே இருக்கிற ஆரோக்கிய மெரிக்கிட்டையும் போகக்கூடாது. யார்கிட்ட தான் போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஏன்னா மனிதனை தேடி ஓடுகிற போது உன் விசுவாசம் அப்படி இழந்து போயிடுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை பார்க்குறோம், அடையாளத்தை பார்க்குறோம். இந்த கயிறெல்லாம் கட்டாதீங்க அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்களேன், அது என்ன? அதுதான் உன்னுடைய மனதினுடைய வெளிப்பாடு, அதை தான் சொல்கிறோம். அது இதை எடுத்து தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்லை இல்லை, இதை எடுத்து போடும்போது நம்பிக்கை இல்லாத தனத்தை நீ வெளியில் போடணும், அதுதான் முக்கியம். நம்ம உள்ளத்தினுடைய நிறைவு இங்கே செயலில் வெளிப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கை இருள் அடைஞ்சு கிடக்குது. ஒரு மகனை நான் பார்க்குறேன், அவனுடைய வாழ்க்கை இருளடைஞ்சு கிடக்குது. அவன் காலில் ஒரு கயிறு கட்டியிருக்கான், ஆனால் வார்த்தையை கேட்குறான், ஆண்டவருடைய இல்லத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவருடைய காலில் இருக்கிற கயிறை அவருக்கணும்னு அவருக்கு தெரியல. அது எப்போ அவிழ்க்க போகிறாங்களோ அப்போ தான் விடுதலை கிடைக்கும். இதை கயிறு அவுக்கிறதுனாலையா ஃபாதர் கயிறு அவுத்து போட்டுட்டா போதுமா? இல்லை, அந்த பயத்திலிருந்து விடுபடணும். என்ன நடந்தால் என்ன, என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் மகிமையோட நான் நிறையா நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாத நேரத்தில் இந்த பயம் வந்து என்ன செய்யணும், நம்பிக்கையை தின்னுடும். நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ நான் நம்பினவங்க கையை விட்டு போயிட்டாங்களே. ஆண்டவர் கையை விட மாட்டார். நீ நம்பிக்கையோடு நிமிந்து நில். தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி தெரியும், ஆனால் நீ மூழ்க மாட்டேன். பாட்டெல்லாம் பாடும்போது ரசிக்கிறோம், கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே. நிறைய நேரம் நம்ம பாட்டை விசுவாசத்தில் பாடுறதில்லை, ஜெபமாக பாடுறதில்லை. நம்ம கோயில்களெல்லாம் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க, எப்படி பாடுறாங்கன்னா அதை ரசிக்கும்படியாக பாடுறாங்க, எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு அதை ஜெபிக்கும்படியாக பாடுறதில்லை. அதனால தான் நம்மளுடைய வழிபாடுகள்லாம் அந்த ஜெப வல்லமை கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் கிடைக்கன்னா எல்லாருமே தாளம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம பாடல்கள் இசைக்கு எழுதுகிறவங்க கூட தாளம் போடுற மாதிரி தான் பாட்டு பாடுறாங்க. அதனால தான் எங்கள் அருங்குடையிலலாம் எல்லா பாட்டையும் நாங்கள் பாட மாட்டோம், ஆவிக்குரிய பாடல்கள் மட்டும்தான் நாங்கள் பாடும். எது என்னுடைய பிள்ளைகளை பாடி ஜெபிக்க வைக்குமோ அந்த பாடல்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அது யாருடைய பாடலாக இருந்தாலும் நாங்கள் பார்க்குறதில்ல, அது பாட அவங்களும் ஜெபிக்க வைக்கிற பாடலாக இருக்கணும். எங்கள் மியூசிக் மாஸ்டர் என்பநாதன், அவர் மியூசிக் மாஸ்டர், அவர் மியூசிக் படிச்சிருக்கிறார், கிளாசிக்கல் மியூசிக். அவர் நினச்சிருந்தாருன்னா அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லலாம், காப்பா காப்பான்னு அவரை மட்டுமே பாட வச்சுருக்கலாம், ஆனால் அவரை வச்சு செலக்ட் பண்ணி தான் பாடுவார். நீங்கள் நிறைய பேர் வாக்குமொழிந்து சொல்கிறீங்க இல்லையா, நல்லா பாடுறாருன்னு. எப்படி பாடுற? ஜெபிக்க வைக்கிறோம். அது உங்கள் ஜெபமாக உங்களுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே வருது, உங்களுக்கு பிடிக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்குள்ளே நம்ம வார்த்தையை கடந்து எடுத்து சொல்லும் போது இந்த பயத்தின் உணர்வு மாறுதுங்க. ப்ரைஸ் தி லார்ட். இந்த பயத்தை பற்றி பேசும்போது தான் ஒரு சம்பவம், ஒரு கடலை கதை ஒன்று ஞாபகம் வருது. எங்களோட குட்டி பிள்ளை எல்லாம் இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் அப்பப்போ கொஞ்சம் தீனி போடணும் பாருங்களேன். அதனால் நான் இன்னும் கடலை கதையெல்லாம் மீன் குருவி கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அப்பப்போ ஒரு சின்ன ஒரு உணவு அவங்களுக்கும். பயம் வந்து எவ்வளோ தூரம் நம்மளை தின்னுது பாருங்களேன். ஒரு ரெண்டு பசங்க என்ன பண்ணால், ஸ்கூல் லீவு, கொரோனா லீவு மாதிரி அது ஸ்கூல் அன்றைக்கி லீவு. ரெண்டு பயல்களும் அப்படியே தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போனால் ஒரு வீட்டுக்கு முன்னாடி கடலை காஞ்சிச்சு. கடலைன்னா உங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் நெட். ஒரு ஊரில் மல்லாட்டைன்னுவாங்க, ஒரு ஊரில் கடலைன்னுவாங்க, நிலக்கடலை. அந்த கடலையை பார்த்தோன்னே ஒருத்தன் கண்ணை காட்டினான், டாய் பார்த்துடா அப்படின்னு. பாட்டி காவை காத்துக்கிட்டு இருக்குது, உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது உள்ள தண்ணி குடிக்க போணுச்சோ இல்லையோ, ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டான், டேய் அள்ளி பையில் திணிக்கிறதுக்கு லேட்டாகும், நீ காட்டு நான் திணிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஓடி போய் அவன் பையன் அப்படி காட்டினா இவன் திணித்தான், இந்த பையன் காட்டினான், அப்புறம் அவன் பையன் அவன் காட்டா இவன் திணித்தான், ரெண்டு பேரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஷேர் வந்து காமனாக இருக்குது, ரெண்டு பேரும் ஓடுறான், ஓடி போய் அதை ஷேர் பண்ணணும். எங்கே பண்ணுறது? கல்ற தோட்டத்துக்கு போயிடுவோம். இன்றைக்கி தான் ஊரில் எவனும் சாவலை, கல்ற தோட்டம் பூட்டி இருக்கும். காம்பவுண்டு ஏறி குதிக்கிறாங்க. காம்பவுண்டு ஏறும்போது முதல்ல ஒருத்தன் ஏறிட்டான், ரெண்டாவது ஒருத்தன் ஏறும்போது ரெண்டு கடலை கீழே விழுந்துருச்சு. டே, ரெண்டு கடலை கீழே விழுந்துருச்சுடா, கையை விட்ற வரா, ஏறி ஏறு பார்த்துக்கலாம், அப்புறம் தான் ரெண்டு கடலை தானே பார்த்துக்கலாம் வா. ஏறியாச்சு உள்ள கல்றைக்கு மேலே உட்காந்தி பங்கு போடுறாங்க.
இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு.
போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக கோயில் பிள்ளை வரார், சாக்ரிஸ்டியன், சைக்கிளில் வரார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பாட்டு பாடிக்கிட்டே வராரு. கல்றைக்குள்ளே சத்தம்,
இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு.
அவருக்கு அப்படியே மொழியெல்லாம் பிதுங்கிடுச்சு. விறு 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 விறுன்னு சைக்கிளை அழுத்திக்கிட்டு வேகமாக போய் சாமியாருக்கு முன்னாடி மடார்னு விழுந்தார். சாமி கேட்டார், என்னடா பேய கண்டவ மாதிரி வந்து உழுவுற? பேயத்தான் சாமி கண்டுபிட்டேன், பேயத்தான் கண்டுபிட்டேன். கல்றையில் ரெண்டு பிசாசு உட்காந்தி உள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் பங்கு போட்டு சாப்பிடுது சாமி. நான் காதால் கேட்டுட்டு வரேன் சாமி. சாமியார் சொன்னார், குச்சி எடுத்து நான் வெளுத்து விடுவேன். அவர் சாமி நம்ப மாட்டார் இல்லையா. அவர் சொன்ன இந்த கோயில் பிள்ளை சொன்னார், 18 வருஷமாக உன்ட்ட வேலை செய்கிறேன், என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கிறேன் நான் சாமி. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி யார் இல்லாத நேரத்தில் பிசாசு நிற்கும் உள்ள அப்படின்னு. இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் நானே கேட்டுட்டு வந்து பயந்து கிடக்கிறேன், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. இவ்வளோ இப்படி பேச மாட்டானே, சாமியார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சாமியார் யோசிக்கிறார், இப்படி பேச மாட்டானே பயப்புள்ள, என்ன செய்கிறது, எறா சைக்கிளை வாடா பார்ப்போம். சாமியார் என்ன பண்ணார், வரிஞ்சு கட்டிக்கிட்டு சேரில் உட்கார்ந்தார். டுருன்னு சைக்கிள் போகுது எங்கே, கல்ற தோட்டத்துக்கு. அங்கே போன உடனே ரெண்டு பேரும், இங்கே தான் சாமி கேளு கேளு, கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதே சத்தம்,
உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு.
அங்கே பங்கிட்டு முடிஞ்சிருச்சு உள்ள. சாமியார், ஆமாண்டா சத்தம் கேட்குது, அதான் சாமி கொல்லியா பிசாசு வந்து இப்படிலாம் செய்யும்னு சொல்லுவாங்க சாமி. சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே உள்ளே இருக்கிற பேச்சு நின்றுடுச்சு. என்ன அடுத்தது என்ன பேசுன்னு கேட்போம். சாமியார் கூர்ந்து கேட்குறார். உள்ளே இருக்கிற ஒருத்தன் கேட்டான், உள்ளே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியில் ரெண்டு கிடைக்க அது எப்படி அப்படின்னா. சாமியார் நினச்சிக்கிட்டார், நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு, பிசாசு நம்மளை தான் டார்கெட் வச்சிருச்சின்னு நினச்சி சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு உருட்டுன்னு கிளம்பிட்டார் உபதேசியாரை விட்டுட்டு. ஏ பிள்ளைகளை, இன்றைக்கி பயம் வந்துருச்சுன்னா அப்படி தான் பயந்து கிடக்குது. இன்றைக்கி நானும் நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறோம் பயம்னா அப்படி தான். நான் ஒரு நாள் ரூமில் படுத்துக்கிடந்தேன், திடீர்னு பார்த்தா சல் 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 சல்னு சத்தம், தூக்கம் போயிடுச்சு. ஐயோ என்னன்னு தெரியலையே. அப்போ தான் புதுசாக அந்த ரூமில் போய் படுக்கிறேன், ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடாது அப்படின்னு. அப்புறம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இது என்னது ஆண்டவரே அப்படின்னு. எந்திரிச்சு உட்கார்றா லூசு பயில அப்படின்னார். எந்திரிச்சு உட்காந்து லைட்டை போட்டு என்ன சத்தம்னு பார்த்தா, ஃபேனில் இருக்கிற பேரிங் வந்து தேஞ்சி போச்சு, அது சவுண்டு போடுது, சல் 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 சல். தேவ பிள்ளைகளை பயந்துனா, பயந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பாதர் கூட பிசாசாக தான் தெரிவார். என்னைய பார்த்தா நானும் அப்படித்தான் தெரிவேன். அதனால தான் அந்த பயம் வருகிற போது பாருங்கள், ஜெசபேல் அரசிக்கு பக்கத்தில் போய் 450 போய் ஒண்டிக்கிட்டு நின்னான். என்னத்தினால, அறிவுனாலையா? அவனுக்கு தெரியும் இந்த தெய்வம் இல்லைன்னு, பயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பயப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த தெய்வமாவது சொல்லுமா, சொல்லியிருக்குதா? உன் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, அஞ்சாதே திகையாதே, என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரே. அப்படி சொன்னவரை விட்டுட்டு நீ ஓடி போகலாமா? கயிறை கட்டிக்கிட்டு நீ கலங்கி நிற்கலாமா? தாயத்தை நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையே தாரவாக்கலாமா பிசாசுக்கிட்ட? என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி அருமையான ஒரு நற்செய்தி வசனம் நமக்கு கொடுக்கப்படுது. பாருங்கள், எபேசியர் 3:11 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் ஊழி காலமாக, ஊழினா காலங்காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கடவுள் இயேசு சாமி எதுக்கு வர்றாரு? அந்த திட்டத்தை நிறைவேற்ற வந்தாருங்க. அதுதான் மத்தேய நற்செய்தியில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் இயேசு சாமி சொல்கிறாரு, நான் திருச்சட்டத்தை அழிக்க வரலப்பா, நான் நிறைவேற்ற வந்தேன். நிறைய பேர் அழிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக, அதனால தான் இயேசு இதை சொல்கிறார். எப்போவுமே குழப்பவாதிகள் எல்லா பக்கமே இருப்பாங்க, நல்லா போயிட்டுருக்கிற வண்டியை நம்ம தட்டி விட்டு பார்த்தா தானே நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இயேசுகிட்ட யாரும் சொல்லியிருக்கிறாங்க, நீ அழிக்க வந்திருக்கிறேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ இயேசு என்ன செய்தார், அவருடைய நீங்கள் நற்செய்தியை வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அவர் செய்கிறது எல்லாமே அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓய்வு நாளில் போய் சாப்பிட்றது, ஓய்வு நாளில் செய்யாதங்கிறத செய்கிறது எல்லாமே. அதனால தான் ஆண்டவர் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, நான் செய்கிறது வந்து அழிக்கிறது இல்லை, நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறார். எபிரேயர் 10:7 ஆண்டவர் சொல்கிறாரு, என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், என்னை குறித்தே திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். அப்போ இயேசு சுவாமி எதற்காக வருகிறார் என்று ஏட்டு சுருளில் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, இது திருவுளத்தை நிறைவேற்ற, திருச்சட்டத்தை நிறைவேற்ற. கடவுளுடைய எண்ணம் தான் திருச்சட்டம், தந்தை என்னென்ன பேசினாரோ அதுதான் திருச்சட்டம். அந்த திருச்சட்டம் திருவுளம் எல்லாம் ஒன்று, அதை நிறைவேற்றத்தான் இயேசு சாமி வராரு. என் தேவ பிள்ளைகளே, நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், நாமும் அந்த திருச்சட்டத்தை இயேசுவின் பின்னால் நின்று நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். கொடுத்த வேலையை முடிக்கணும். நம்ம யோவான் 4:34 சொல்லுது, இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை, என் திட்டத்தை அல்ல, எனக்கு ஒரு திட்டமும் கிடையாது, என்னை அனுப்பினவருக்கு திட்டம் இருக்கிறது, அதை நான் என்ன செய்வேன், நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும். இயேசு சாமிக்கு திட்டம் இருந்தது போல், என் மகளே மகனே, நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், இங்கிலாந்தில் இருக்கலாம், அல்லது இலங்கையில் இருக்கலாம், அல்லது எங்கேயாவது இருக்கலாம், எந்த நாட்டினுடைய மூலைகளில் நீங்கள் இருந்தாலும் அங்கே உங்களுக்கென்று ஒரு திட்டம் உண்டு, உங்களுக்குன்னு ஒரு வேலை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஃபாதர், நீங்கள் ஆவியானவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் தான் இயேசு சாமி சொன்னார், நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். நிறை உண்மைன்னா என்ன? தந்தையினுடைய திட்டத்தை நீ அறிந்து செயல்பட்டினா அதான் நிறை உண்மை. தந்தை விண்ணகத்தில் இருக்கிற தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீயும் நிறைவுள்ளவராயிரு. அப்போ தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நான் எப்படி நிறைவாக இருக்கிறது? ஆவியானவர் சொல்லும்படி நீ நடந்தின்னா நிறை உண்மையை நோக்கி நடப்ப, அப்போ தந்தையினுடைய திருவுளத்தை நீ நிறைவேற்றுவ. என் அன்பு பிள்ளைகளே, திருச்சட்டத்தை கடந்த ஒரு அன்புக்குள்ளே நம்ம வருவோம். பவுலடியார் பாருங்கள், இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைப்போம், அது சரியாக இருக்காது. இன்றைக்கி ஒரு சகோதரி லண்டன்லேருந்து பேசினாங்க, லண்டன்லேருந்து எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் எங்களோட நிறைய பேர் தொடர்பு கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, என் நம்பருன்னு நினச்சி ஃபோன் நம்பரை வேறொருத்தவங்க நம்பரை எடுத்து அவங்க தெரியாமல் மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்களும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க தமிழில் ஒரு மெசேஜ் போட்டோடனே அவருக்கு தெரியல, தமிழ் எழுத தெரியல. அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபாதர் ஆல்பர்ட்டான்னு கேட்க இல்லைன்னு சொல்ல. அதனால் ஏமாந்து போயிடாதீங்க. ஆல்பர்ட் சாமியோட ஃபோன் நம்பர் உங்களுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு பேஜில் போடுறாங்க, அதை பார்க்காம நீங்கள் நேராக தள்ளிடுறது உள்ளே போய் நேராக சாமி நேராக வந்து பிரசங்கத்தில் கேட்டுட்டோம்னா அது முன்னாடி இருக்கிறது தெரியாது. அதனால் நிறைய பேர் நம்பர் கிடைக்கலன்னு அலையிறாங்களாம், ஆல்பர்ட் சாமி நம்பர் நாங்கள் உங்களுக்கு அதில் டிஸ்பிளேயில் கொடுத்துட்டோம், நீங்கள் பார்க்காம போகிறீங்க, அது உங்கள் பிரச்சனை. என் நம்பருக்கு விளம்பரம் இல்லை, ஆண்டோடைய செய்திக்கு தான் இப்போ விளம்பரம். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியாக இல்லை பார்த்தீங்களா. பவுலடியார் அப்படி தான் ஓடினார், சட்டம் சட்டம் சட்டம்னு ஓடிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் பல இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டமே பாவம்னு சொல்வார். சொல்கிறேன் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:56, பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. என்னடா அது, திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க, பவுலடியார் இப்படி பேசியிருக்கிறாரே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்லை. எஸ் அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள், கலாத்தியர் 2:19, திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன், அதற்கு சட்டமே காரணம். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன், செத்துட்டேன், அதுக்கு அந்த சட்டம்தான் காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்போ சட்டத்தை பற்றி மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாரு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சட்டம் சாபம் என்றால் எதற்கு திருச்சட்டம்? இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் வருது, சட்டம் வந்து சாபம் அப்படின்னா எதுக்கு இந்த திருச்சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது? ரோமையர் 2:18 சொல்லுதா, சொல்கிறாரு, அவருடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறீர்கள், திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என சோதித்து அறிகிறீர்கள். அப்போ திருச்சட்டம் என்ன சொல்லுது, சட்டமில்லாத நிலையில் எப்படி வாழ்க்கை இருக்குது, ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு எதை நீ செய்யணுங்கிறத அறிந்து செய்யும்போது நீ திருச்சட்டத்தை கடந்த ஒரு நிலைக்குள்ளே போகிற. இதைத்தான் ஆண்டவர் செய்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஏசு சுவாமியை பவுலடியார் அழகாக புரிஞ்சுக்கிட்டார். அப்போ சட்டத்திற்காக வாழ்கிறது, நான் புரியும்படியாக என்ன சொல்லுவேன்னா, 8 மணி பூசை, நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணுங்கிறது திருச்சபை கட்டளை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 8 மணி பூசை அப்படின்னா நீ எத்தனை மணிக்கு போகணும், 7:55 உள்ளே இருக்கணும். குருவானவர் வந்து பிதாசுதன் போடும்போது நீங்கள் உள்ளே இருக்கணும். நாங்கள் தீர்த்தம் தெளிக்கும் போது தான் அங்கேருந்து 4 பேர் ஓடி வருவான், சாமி ஹோல்டேன் 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 அப்படின்னு. நாங்கள் என்ன செய்யறது, அங்கே நிற்போம், ஹோல்டேனில் நிற்போம். அவங்க வந்த உடனே அவங்களுக்கும் தீர்த்தம் தெளிச்சிட்டு, சில பேர் தீர்த்தம் வாங்கின உடனேயும் போயிடுவான், சில பேர் பார்த்திங்கன்னா நன்மை வாங்கினோடனையும் போயிடுவான். உண்மையாக சொல்கிறேன், அந்த மாதிரி போயிடுன்னா நீ போயிடுவேன், முழுமை இல்லைன்னா நீ போயிடுவேன். எங்கே போவேன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ போயிடுவேன். கடவுளுக்கு நீ என்ன முழுசாக கொடுக்குறியோ அதை தான் கடவுள் திருப்பி கொடுப்பார். ஒரு ஃபாதர், வயசான ஃபாதர் எங்கள் டைஸில் இருந்தார், அப்படித்தான் சொன்னாராம் பாருங்கள், மாதா பாட்டு பாடலை, இந்த மாதாவுக்கு கடைசியாக ஒரு பாட்டு நம்ம பாடுறோம், பூசையில் வேறு எங்கேயாவது அம்மாவை நம்ம நினைக்கிறோமா, இல்லை, கடைசியாக ஒரு பாடுவோம், அதுக்கு அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போனால் என்ன, அவன் முன்னாடியே ஓடி இருக்கான். ஃபாதர் சொன்னாராம், அவன் போகிற காரியம் விளங்காது அப்படின்னாரான். எல்லோரும் பூசை முடித்து போகிறாங்களா, அவர் கேட்கல, அவர் கேட்டிருந்தாருன்னா சாமி சண்டை போட்டிருப்பார், அவன் போகிற காரியம் விளங்காதுன்னாராம் பாருங்கள். எல்லாம் பூசை முடித்து போகிறாங்களா, வண்டி பஞ்சர் ஆகி ரோட்டு ஓரமாக நிற்கிறான் அவன் தேவ பிள்ளைகளே. அப்போ அதுக்காக இது சொல்லலை, நான் இப்படிலாம் நடக்கும்னு, நம்ம நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம், அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நம்ம அந்த 8 மணி பூசைக்கு வரோம்னா அதை நிறைவை கொடுக்கணும். 8 மணி பூசைனா 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். நீ டைம், ஒரு டைம் நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பூசை அப்படின்னா அந்த டைம் உனக்கும் டைம், கடவுளுக்கும் அதே டைம், சாமியாருக்கும் அதே டைம். சாமியார் லேட்டாக வராருன்னா அது கடவுளுக்கு பார்த்துப்பார், அவர் ரூமில் என்ன பிரச்சனையோ, வெளியில் பூசைக்கு போனார், ஏதாவது பார்க்க வந்திருப்பாங்க, ஓகே, ரீசன் இருந்துச்சுன்னா அவர் பாஸ் ஆகிடுவார், காரணம் இல்லைன்னா அவரும் நான் அவருக்கும் தராசு தான், உங்களுக்கும் தராசு மாதிரி அவங்களுக்கும் தராசு. நீ வீட்டில் படுத்துக்கிட்டு சாமியார் பூசை ஆரம்பிச்சிட்டாரா பாரு, எந்த சாமியார் சத்தம் கேட்குது, ஆ பெரிய சாமியார், ஐயோ கொன்று எடுத்து விடுவார், வேண்டாம் வேண்டாம், சின்ன சாமியார், ஆ அவர் சீக்கிரம் முடிச்சிடுவார். நான் சின்ன சாமியாராக இருக்கப்போ எல்லோரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஃபாதர் யார் ஃபாதர் மாஸ் வைக்கிறாங்க, நீங்கள் எந்த மாஸ் வைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஈவினிங் மாஸ், அப்போ ஈவினிங் வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பூசிக்கு இவ்வளோ வாண்டட் இருக்குதா அப்படின்னு. அப்போ புரியாத ஒன்று லேட்டாக புரிஞ்சிச்சு, ஏன்னா நான் சீக்கிரம் பிரசவம் வச்சு முடிக்கிறேன் நான் பூசையை, அதனால் என் பூசிக்கு 4 பேர் வரேன். தேவ பிள்ளையில் இதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம அவசங்கை செய்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவமரியாதைக்கு உட்படுத்துறது. அப்போது கடமையை நிறைவேற்ற போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை கடமை, கோயிலில் போய் நான் பூசை பார்க்கணும். இது வந்து திருச்சட்டத்தை நிறைவேற்றுறது. இதில் அன்பு இருக்குதா, இல்லை. இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுறவங்கெல்லாம் பாஸ் ஆவாங்களா, பாஸ் ஆக மாட்டாங்க. அப்போ திருச்சட்டத்தை கடந்த ஒரு காரியம் உண்டு, அன்பு. அதைத்தான் பவுலடியார் சொல்ல வர்றார். அப்போ திருச்சட்டத்திலேயே நீ நின்றுட்டீன்னா வெறுப்பாக பயந்து போய் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகலன்னா நரகத்துக்கு போய் தொலைஞ்சிடுவோம், என்ன செய்கிறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தால் இது ஒரு பெரிய தொல்லை, போய் தொலைவோம் போ. அப்படி இல்லை, நீ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு கோயிலுக்கே போக வேண்டாம், உண்மையாக கடவுளை அன்பு செஞ்சு. அதுதான் பவுலடியார் சொல்கிறார், சட்டம் சாபம் என்றால் எதற்கு திருச்சட்டம். அவர் சொல்கிறார் பாருங்கள், திருவுளத்தை அறிந்திருக்கிறீங்க, திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என, கடவுளை அறிந்து வைத்திருக்கிற, திருச்சட்டத்தை அறிஞ்சு வச்சிருக்கிற, இப்போது நீ கண்டுபிடி நான் கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்னு. இந்த நேரத்தை ஒரு பூசையை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், கிவ் த பெஸ்ட். எலை முக்காலுக்கே போ, 8 மணி பூசைன்னா சீக்கிரம் போய் உட்காந்து ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து ஆண்டவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருங்க, அதுக்கப்புறம் சாமியார் பூசை ஆரம்பிப்பார், அந்த பூசை பூரா உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தேவ பிள்ளைகளை நிறைவு அதான், தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பாருங்கள், சட்டத்தை அறியாத ஒருவர், நிறைய பேர் கேட்குறாங்க நமக்கு மட்டும்தான் சாமி இந்த கொடுமை, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பூசையை பார்க்கணும், சிலுவப்பாதை பார்க்கணும், அந்த இது செய்யணும், இதை செய்யணும், மற்றவங்களுக்கு இது கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு இது கிடையாதுன்னு. அப்போ அவங்க மோட்சத்துக்கு போவாங்களா சாமி அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. நமக்கு என்னென்னா, எனக்கு ஒரு கண்ணு போனால் அவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும். இந்த எண்ணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி யோசிப்பாங்க. அவன் மோச்ச ஒருத்தர் சொல்லிட்டேன், ஏன் அவங்களும் மோச்சத்துக்கு போவாங்களேன்னு, அப்போ நான் வந்து இங்கே விட்டுட்டு அங்கே போய் இருந்துக்குவா, எனக்கு எதுக்கு இவ்வளோ சட்டம் கேட்குறாங்க மக்கள். போ, நீ போய் இரு அங்கே, ஆனால் நீ மோச்சத்துக்கு போக முடியாது அங்கே போனீன்னா. ஏன்னா நீ தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாரு, உனக்கு அவர் சிறப்பான பணியை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு வேறு தளத்தில் பணி கொடுத்துருக்கிறார், நம்மளால் புரிஞ்சிக்கொள்ள முடியல. அதுக்கு தான் அவர் சொல்கிறார் பாருங்க, ரோமையர் 2:14 சொல்லுது, திருச்சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார், திருச்சட்டத்தை பெறாத பிற இனத்தவர்கள் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அடுத்தவன் அடித்தா வலிக்கும், அதனால் நான் அவனை அடிக்க மாட்டேன். என்னையை யாராவது அன்பு செய்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அவரை அன்பு செய்கிறேன். எனக்கு பசிச்சா வலிக்கும், அதனால் அவருக்கு பசிக்கும் போதும் நான் சாப்பாடு தரேன். இதை இயல்பாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் எ ஹியூமன் லா. அப்படி இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு அவர்களே சட்டமாய் அமைகிறார்கள், நீதியாக நிற்கிறாங்க. அப்போ கடவுள் அவங்க பக்கம் நிற்பார், நீ கேட்கக்கூடாது, அவன் இயேசு அறியலையே. இயேசு பார்த்துப்பார், இயேசுக்கு தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனை, அவர் வந்து இவ்வளோ சட்டத்தை கடைபிடிக்கிறார். கிறிஸ்துவை அல்லாதவர், கிறிஸ்துவை சாராதவங்க நன்மை செய்கிறாங்க, நம்மளை விட நன்மை செய்கிறாங்கன்னா நாம் வெட்கி தலை குனியணும். கற்று தெரிந்திருக்கிற நான் இவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு காரியம் நான் அறிஞ்சு வச்சுட்டு நானும் இந்த கையை இப்படி தான் நீட்டுவேன் அப்படின்னா, அங்கே உட்காந்துருக்கிறவன் கடவுளை அறியாதவன், திருச்சட்டத்தை அறியாதவன், அவன் தன்னுடைய தாராள உள்ளத்தை அப்படி நீட்டுறான்னா, நீங்கள் ஜட்ஜாக இருந்து முடிவு பண்ணிக்கொள்ளுங்க கடவுள் எந்த பக்கம் நிற்பாருன்னு. கடவுளை அறியாதவன், திருச்சட்டத்தை அறியாதவன் தன்னுடைய கரத்தை பெருசாக நீட்டுறான். திருச்சட்டத்தை அறிந்திருக்கிற நீ இப்படி நீட்டுனீன்னா எல்லா காரியத்திலையும் ஏவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள், நாம் எப்படி நீ கையை கரங்களை நீட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதை செய்கிறதுக்கு மன உறுதி வேணும். எலியா இறைவாக்கினார் அப்படி தான், அவர் பெருந்தன்மையாக நீட்டுறாரு கடவுளுக்கு முன்னாடி. இந்த ஜெசபேல் அரசிக்கு பயந்தவன்லாம் என்ன பண்ணான், பின்னாடி போய் நின்றுக்கிட்டான். அவன் வந்து சட்டத்தை, அரசியினுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறான். எலியா ஆண்டவருடைய சட்டத்திற்கு நிற்கிறாரு. அந்த சட்டத்தை கடந்த அன்பு, சட்டத்தை கடந்த அன்பு. ஒரு சகோதரி கேட்குறாங்க, ஒரு டவுட் கேட்குறாங்க, இந்த எலியா எல்லாம் தைரியமாக தானே பண்ணினார், அதுக்கப்புறம் ஏன் பயந்து ஓடுறாரு? அவரும் மனுஷன் தானே, அவரும் மனுஷன், அவர் எல்லாம் மனம் மாறுவாங்க திருந்துவாங்கன்னு தான் செஞ்சு காட்டினார். அதுக்கப்புறம் இந்த அரசி கொடுமகாரி கொண்டு போடுவேன்னு துணிஞ்சு கத்தி எடுத்துக்கிட்டு நின்னா அவர் என்ன பண்ணுவார், ஓடத்தான் வேணும். ஏன்னா இது வந்து நம்ம இயல்பாக பார்க்கணும். உடனே அவர் உடனே வானத்திலிருந்து நெருப்பை வச்சு அந்த அரசியை கொண்டு, இல்லை இல்லை, அவர் பாருங்கள் அவர் ஓடுறாரு, அதுக்கப்புறம் அவர் கடவுளோட சண்டை போடுறாரு, கடவுளோட போராடுறாரு. ஒரு மனித நிலை, இறை அவன் இறைவாக்கினர்கள் தெய்வங்கள் இல்லை, மனித நிலையோட போராடுனவங்க. கடவுளுடைய திட்டத்தை சொல்லணும். இப்போ இங்கேயும் அப்படி தான், எங்களுக்கும் அப்படி தான், எது தவறோ அதை நாங்கள் சுட்டி காட்டணும். அதை சுட்டி காட்டும் போது சுட்டி காட்டப்படுறவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, எங்களோட பணி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், காயமாக இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் வாய மூட முடியாது, சொல்லித்தான் ஆகணும். இதுதான் இறைவாக்கினருடைய பணி. அவங்க திருப்பி அந்த காரியத்தை சரியாக எடுத்துக்கொள்ளாமல் அவங்க எங்களை திருப்பி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊரில் அப்படி தான் செஞ்சாங்க. எனக்கே கிடைத்த ஒரு பரிசு அதுதான். அந்த ஊரில் இருக்கிற அந்த கோயிலில் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், என்னிட்ட ஊருக்குள்ளே வந்துக்க மாட்டேன், உதவுழுவோம் அப்படின்றான். நன்மையை சொல்கிறோம், கோயிலுக்கு வாங்கப்பா, ஆண்டவருடைய காரியத்தை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அதுக்கு அவங்க விருப்பம் இல்லை, அவங்க ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறாங்க, நான் அதை சாடுகிறேன். அப்பொழுது அவங்களுடைய பதில் எப்படி வருது, நீ ஊருக்குள்ளே வந்தீன்னா உதவாங்குவேன், உன்னை உதைக்காமல் விடமாட்டோம். தேவ பிள்ளைகளே, நீ அடித்தாலும் உதைச்சாலும் கொன்னாலும் உண்மை உண்மை தான். இதைத்தான் அந்த இறைவாக்கினர் சந்திக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறோம், அதுக்கு என்ன வேணும்னா மன உறுதி வேணும், மன உறுதி. பாருங்கள் எபிரேயர் 10:36 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை, மன உறுதி வேண்டும். என் தேவ பிள்ளைகளே, 2 மக்கபெயர் 1:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை வழிபடவும், தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக. இந்த வாழ்த்தை தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். நம்மளுடைய இதயமெல்லாம் குறுகி போயிடுச்சு. நிறைய கேட்டு 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 வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூசையை வந்து ஒரு தெய்வீக பலியாக ஒப்பு கொடுக்குறோம். அதனுடைய செயல்பாடு நோ. எளியா இறைவாக்கினர் வாய்ப்பு கிடைத்தோன்னு நின்னாரே, நாம் குனிஞ்சுக்கிறோம், ஒளிஞ்சுக்கிறோம். ஆண்டவருடைய காரியம் அது ஏன் பிரச்சனை? பூசை வைங்க நான் பார்க்குறேன். ஆண்டவர் வெறுக்கிறார் உன்னுடைய பலியை. ஏன்னா உன்கிட்ட இறக்கம் இல்லை. ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த காசு வச்சுக்கோங்க ஃபாதர், நிறைய காசு கொடுத்தாங்க, காசு வச்சுக்கோங்க ஃபாதர், இதுக்கு வந்து இது உங்களுக்கு நான் கொடுக்குறது, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா எங்களுக்கு காசு எனக்கு இவ்வளோ தேவையில்லை, நான் இந்த காசை வச்சு ஏழைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லைம்மா இந்த அநாத இல்லத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் பெற்ற பிள்ளைக்கோ சோறு போகிறதுக்கு நம்ம யார் சாமி? அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் சாமி, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா கடவுள் சாப்பிட்ட மாதிரி கேட்குறதுக்கே கன்றாவியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பிளவுபட்டு கிடக்குது, எண்ணங்கள் எல்லாம் சரியாக இல்லை. அப்போ பாருங்கள், நாம் ஆண்டவரை கற்று அறிந்திருக்கிறோம்னா எது சரி எது தவறு அறிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் அப்பேற்பட்ட மனசை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம இன்னும் பரந்துபட்ட நிலையில் கரம் விரிக்கவும் மனதை விரிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா இதோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாழ்த்தொழியை உள்ளத்தில் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. 2 மக்கபெயர் 1:3 சொல்கிறது, தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனதோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அளிப்பாராக. ஆமென்.